أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله
إلا الله ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் செய்த பிரச்சாரம், இஸ்லாமிய நெறிகள், குர்ஆன் சுன்னாவை எப்படி இந்த சமுதாயம் விளங்கி வைத்திருக்கிறது என்பதை ஓரிரு சில நிகழ்ச்சிகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலமாக இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். 23 ஆண்டு காலமாக செய்த பிரச்சாரத்தை, இந்த மார்க்கத்தை நாம் எப்படி எடை போட்டிருக்கிறோம், எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம், எப்படி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், ஒரு சில இபாதத்துகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு சில கட்டளைகளை மாத்திரம் செய்து கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஒரு சில தடைகளை மாத்திரம் நம்மை விட்டும் தவிர்த்திருக்கிறோம். இப்படியாக குர்ஆனிலே சில ஏவல்களையும் ஒரு சில தடைகளை மாத்திரம் செய்து கொண்டு ஒட்டுமொத்த மார்க்கத்தை நாம் நிறைவேற்றியதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக கனவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக செய்த பிரச்சாரத்தை இந்த சமுதாயம் ஒரு மூழுதிலே முடித்து விடுகிறார்கள். ஒரு மூழுது ஓதினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக மதித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நபிகளுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று மேராஜ் என்கிற ஒரு இரவு நடைபெற்றது. மேராஜ் என்கிறது ஒரு இஸ்லாமிய அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மேராஜுடைய பயணத்தை நாம் படித்து பார்ப்போமே ஆனால் ஒரு சராசரி ஒரு மனிதனால் செய்ய முடியுமா? அவ்வளவு பெரிய ஒரு தொலைதூரமான ஒரு பயணத்தை ஓர் இரவிலே முடித்துக் கொண்டு சொர்க்கம் நரகம் அத்தனை நபிமார்களையும் ஏழு வானங்களையும் தாண்டி அங்கே இறைவனோடு சம்பாதித்து விட்டு அங்கே இறைவனோடு அங்கே பேசிவிட்டு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவத்தை நாம் எப்படி நாம் விளங்கி வைத்திருக்கிறோம்? ஏதோ மேராஜிலே துணை கடமையாக்கப்பட்டது, அந்த கடமையை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு ஹிரா என்கிற குகைக்கு சென்றார்களோ அன்றிலிருந்து அவர்கள் தொழுகையை அவர்கள் நடத்திக் கொண்டிருந்தார்கள். மேராஜுக்கு போயிட்டு வந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்ற நிலை இல்லை. மேராஜுக்கு போவதற்கு முன்னாடியே அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய சம்பவத்தை, புகாரியினுடைய கால் பகுதியை நிரப்பக்கூடிய இந்த சம்பவத்தை இந்த சமுதாயம் எப்படி வழங்கி வைத்திருக்கிறது? ஒரே ஒரு ஷாபானுடைய அந்த 27ஆம் கிழமை அந்த ஒரு ரஜபோ ஷாபானோ மேராஜுடைய இரவேறோ அந்த ஒரு மேராஜுடைய இரவிலே முடித்துவிட்டு அங்கே தஸ்மீ நஃபிலே துழுதிவிட்டு அங்கே தபூருக்குகளை விளங்கிவிட்டு அங்கே சக்தி பானைகளை நிரப்பிவிட்டு தேக்சாக்களை அங்கே வெறுப்பில வைத்து வேக வைத்து விட்டு அன்று இரவு அந்த தபூருக்கை சாப்பிட்டு விட்டால் மேராஜுடைய இரவு முடிந்துவிட்டது. இதுதாங்க மேராஜுடைய பயன். இந்த சமூகம் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை, ஒரு அத்தாட்சியை, இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய மேராஜி பயணத்தை இந்த அளவுக்கு ஒரு சாட்டாத சுருக்கமாக ரொம்ப ஒரு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மேராஜி பயணத்தை இந்த சமூகம் எடை போட்டு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில மணி நேரங்கள் தொழுதுவிட்டு அங்கே சாப்பிட்டு விட்டு போய்விடுகிறது என்று சொன்னால் அப்ப இந்த மார்க்கத்தை எப்படி வழங்கி வைத்திருக்கிறார்கள்? அதனால் தான் சொன்னார்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் வரும் அப்பொழுது அறிவெல்லாம் மங்கிவிடும், அங்கு அறிவுக்கு வேலை இருக்காது, அந்த கல்விக்கு அங்கே வந்து மரியாதை இருக்காது, கல்வியை மதிக்க மாட்டார்கள், அங்கு அறிவை மதிக்க மாட்டார்கள், அறியாமை தலை தோங்கும் என்று சொன்னார்கள். சஹாபி கேட்டார்கள், யார சொல்லல்லா, எப்படி அறியாமை தலை தோங்கும், அறிவை எப்படி மங்கிவிடும்? நான் இஸ்லாத்தை படிச்சிருக்கேனே, என் பிள்ளைக்கு நான் இஸ்லாத்தை நான் சொல்லிக் கொடுப்பேனே, அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பானே, அவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பானே, இப்படி வாழையடி வாழையாக நாங்கள் இஸ்லாத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி இஸ்லாம் வந்தோம், எப்படி அறிவு இல்லாமல் போகும், எப்படி வந்து அறியாமை வந்து மிகைக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவாளிகள் இந்த உலகத்தை விட்டும் உயர்த்தப்படுவார்கள், அவர்கள் அதிகமாக அறிவாளிகள் இறந்து விடுவார்கள், அல்லாஹ் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக அறியாமை தலை தோங்கும் என்று தலைவரித்தாடு என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நிலைதான். அப்ப இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நிலை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் எந்த உறவு முறையை சொல்கிறதோ அதை நாம் கையாள வேண்டும். தகப்பனுக்கு மகனுக்கும் என்ன உறவு முறையை சொல்கிறது? நபிமார்கள் தன் மகனோடு இப்படி உறவுகளை வைத்துக் கொண்டார்கள், மகனாக இருந்தவர்கள் நபிமார்களோடு எத்தகைய உறவுகளை கையாண்டார்கள், நபிமார்களும் அவருடைய மனைவிமார்களும் எப்படி உறவை மேற்கொண்டார்கள், இந்த உறவுகளை நாம் கையாளும் பொழுதுதான், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் உண்மையான ஒரு மார்க்கத்தை, முதல் குடும்ப ரீதியாக இந்த மார்க்கத்தை நாம் வரவழைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இஸ்லாத்தை வரவழைக்க வேண்டும். அப்புறம் தெருவை பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் ஊரை பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் நாட்டை பார்த்துக் கொள்ளலாம். ஒரு சமூகத்தில் இஸ்லாம் வளர்வதற்கு முன்னால் குடும்பத்தில் இஸ்லாம் வளர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கை திட்டத்தை தான், அத்தகைய ஒரு நடைமுறையை தான் நமக்கு காண்பித்து தந்தார்கள். குரானும் அத்தகைய உறவு முறையைதான் சொல்லி காட்டுகிறது. நபி நூஹுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனோடு எந்த நட்பை வைத்திருந்தார்கள்? ஒரு இறை தூதராக இருந்தார். 950 ஆண்டு காலமாக இறை தூதராக இருந்தார். 950 ஆண்டு காலமாக சமுதாயத்தோடு மன்றாடி கொண்டிருந்தார், போராடி கொண்டிருந்தார். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனோடு எந்த நட்பை வைத்தார்கள்? தம் மகனுக்கு என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள்? மகன் நூஹுடைய பேச்சை எந்த அளவுக்கு கேட்டார், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை விளங்கிக் கொண்டால் நிச்சயமா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோடு நம்ம இப்படி நட்பு வைத்திருக்கிறோம். என் பிள்ளை என்ன வேண்டுமானாலும் தப்பு செய்வான், என்ன வேண்டுமானாலும் அவன் தவறு செய்வான், ஊர் வம்புகளை இழுத்து வருவான், திருச்சண்டைகளை அவன் கூட்டிட்டு வருவான் வீட்டுக்குள்ள. என்ன பண்ணாலும் அவன் என் மகன் தான், அவன் எனக்கு பிறந்தவன், என் மகனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் மகன் வரவேற்றனை வாங்க சொல்வான், என் மகன் அவனுடைய மனைவியை கொடுமைப்படுத்துவான், அவருக்கு அவன் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் இப்படியாக என் மகனுடைய அத்தனை செயல்களுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லும் பொழுது தந்தையாகப்பட்டவர் எப்படி இருப்பார்? ஆமா, நீ என் மகன் தான்ப்பா, நீ என்ன தப்பு பண்ணாலும் பண்ணாலும் பரவாயில்லை என்று அவன் மகனுக்கு சாதமாக இந்த தகப்பன் நடப்பானையானால் அங்கே இஸ்லாம் எந்த உறவுகளை மேற்கொள்ள சொல்கிறதோ அந்த உறவுகளை அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள். அங்கே இஸ்லாமிய வாழ்க்கை இல்லாமல் போய்விடுகிறது. அங்கே குரானுடைய திட்டங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை கூப்பிடுறாங்க. யா புனையர்க்கமானா, என் அன்பு மகனே, முதல்ல கப்பல்ல ஏறுப்பாங்கிறார், நீ என்னுடைய வாகனத்தில் ஏறு, ஏறிட்டு அதை தப்பித்துக் கொள்வாய், உனக்கு இல்லாத வேண்டாத வேலை வேண்டாம், இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள், ஏகத்துவத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது நூஹுடைய மகன் என்ன சொன்னான்? இல்லை, நான் ஏற மாட்டேன், உங்களுடைய வாகனத்தில் நான் ஏற மாட்டேன், அப்பா வெள்ள பிரளயம் உன்னை அழித்துவிடும், உன்னை நாசமாக்கிவிடும், உன்னை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லும் பொழுது சாவியலாஜபலின் யாசிமுனி, என்ன வாப்பா, எனக்கு மிகப்பெரிய மலை இருக்கிறது, மலையிலே நான் ஏறிக்கொள்வேன், ஏர் வெள்ள பிரளயத்திலிருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள எனக்கு வழி தெரியும். மகன் மகனை போராட்டம் போராடுகிறார். தன்னுடைய மகன் சொருக்கத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டுமே, தன் மகன் வழிகேட்டில் போய்விடக் கூடாது, நரகத்தின் பள்ளத்தாக்கில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக போராடுகிறார். கடைசி கட்டை வரப்போகிறது, கப்பல் தயாராயிருச்சு, வெள்ளப்புறையும் வரப்போகிறது, அறிவிக்கப்பட்டாச்சு, மகனை அழைப்பு விடுக்கிறார்கள். ஆனால் மகன் வந்து அங்கு இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எப்படி சொல்வார்களோ அந்த மாதிரி பதில்தான். நம்ம பிள்ளை எப்படி மழை பெஞ்சு என்ன பாச்சு கேட்டா கோடையை பிடிக்கணும்பா, போட்டு சுட்டு போடுன்னு சொல்லுவான். அது மாதிரி அவருடைய மகன் அவத்தைய பதிலே தான் சொன்னான், நான் மேல மலைக்கு மேல ஏறிக்கொள்வேன், என்ன வெள்ள வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார், வெள்ளத்தை ஏற்படுத்தினார். நூஹுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள், கண்ணீர் வடித்து விடுவீர்கள். நூஹ் என்கிற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் அருள் இருக்கிறார். நூஹ் நபிக்கு ஒரு வரலாற்றை இறைவன் அல்லாஹ் குர்ஆனிலே ஒதுக்கி வைத்திருக்கிறார். சூரா நூஹை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது தெரியுமா? இறைவா, இன்னி தாவூது கௌமி லைல வநஹாரா, அல்லும் பகலுமாக அழைத்த ஒரு நபித்து ஒரு இறை தூதர், பகலும் இரவுமாக அழைத்தார், இரவில் தூங்கிக் கொண்டு பகலில பிரச்சாரம் பண்ணவில்லை. அங்கே பிரச்சாரம் செய்யும்போது அவருடைய பிரச்சாரத்தை அல்ல குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்னி தாவூது கௌமி லைல வநஹாரா, இரவு பகலாக அவர் பிரச்சாரம் செய்தவர், இஸ்லாத்தை சொன்னவர், ஏகத்துவத்தை சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ், இதை தவிர வேறு ஒன்றும் அந்த சமுதாயத்துக்கு சொல்லவில்லை. இதை இரவு பகலாக சொல்லும் பொழுது கடைசியாக மகனிடத்தில் போய் முடிகிறது. மகன் மலைக்கு மேலே ஏறிவிடும் என்று சொல்லும் பொழுது அங்கே மகனுக்கும் தகப்பனுக்கும் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு வெள்ளத்தை அங்கே அனுப்பி வைக்கிறான். அந்த வெள்ள பிரளயம் அங்கே ஏற்படுகிறது. அங்கே மகனுடைய பேச்சு துண்டிக்கப்படுகிறது. எப்படி பைலட்டுக்கும் கீழே உள்ள ரிமோட்டுக்கும் அந்த துண்டிக்கப்பட்டால் எப்படி ஆபத்து நிகழுமோ, அதே போல மகனுக்கும் தகப்பனுக்கும் ஏற்பட்ட அந்த பேச்சு தொடர் அங்கு துண்டிக்கப்பட்டு அங்கே வெள்ள பிரளயத்தில் அவன் தள்ளப்படுகிறான். உடனே அல்லாஹ் அக்பர். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இந்நபடி மின் அகலி இறைவா, இவன் நிச்சயமாக என் மகனாச்சு, என் மகனை நீ காப்பாத்து அப்படின்னு அந்த இடத்துல துவா செய்கிறார்கள். தன்னுடைய மகனை நினைத்து அங்கே வருந்துகிறார்கள், தன் மகன் வழிகட்டில் போய்விடு அஞ்சுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மகன் தொழுவதில்லை, நம்முடைய மகன் உறவுகளை பேணுவதில்லை, நம்முடைய மகன் என்று அவன் குர்ஆனுடைய சிந்தை அவனுக்கு ஏற்படுவதில்லை, இஸ்லாமிய ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில்லை. அவன் எதை செய்தாலும் என் மகன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, அவன் என் மகன் தான். அவன் எவன் அத்துணியம் பண்ணாலும் பரவாயில்லை, அவன் என்னுடைய மகன் தான். இஸ்லாம் அப்படி அந்த உறவை சொல்லவில்லை. உன் மகனை வந்து குஃபரியத்தான இறை நிராகரிப்பை செய்வானே ஆனால் அப்பொழுது உன்னுடைய மகன் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. உனக்கு பிறந்தவன் தான், நீ பெற்றெடுத்தவன் தான், உன்னுடைய இன்சில் தான் போட வேண்டும். அத்தகைய மகனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இறைவா என்னுடைய மகனை காப்பாற்றி, இன்னபடியும் அகலி, என் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையா என்னுடைய மகன் என்று சொல்லும் பொழுது ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான், இன்னஹு லைஸமின் அகலிக்க, அவன் உன்னுடைய மகனை கிடையாது அப்படிங்கிறான். ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நூஹ் நபியை பார்த்து சொன்னான், அவன் உன்னுடைய மகன் அல்ல, உன் குடும்பத்தை சாராதவன், உன் குடும்பத்தை சேராதவன் என்பதாக ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை பற்றி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள், இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய உறவுகள், குர்ஆன் கூறக்கூடிய உறவுகள். உறவை என்றைக்கு ஒரு மகனிடத்தில் ஒரு தகப்பனிடத்தில் குஃப்ரியத்தான இறை நிராகரிப்பான இறை மறுப்பிற்கான செயல் எப்பொழுது பிடியாகிவிடுமானால் அவன் அங்கே மகன் என்கிற உறவை இஸ்லாம் துண்டிக்கிறது. அவனுடைய மகன் அல்ல, நீ அவனுடைய தகப்பன் அல்ல என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் என்று நமக்கு அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இஸ்லாம் யாரே புகழாரம் சுட்டுகிறது? வரலாற்றிலே பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களையெல்லாம் இன்றைக்கு அட்லீஸ்ட் ஃபிரௌனை வந்து இன்னைக்கோடும் இறைவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிகாரத்திற்கும் சாம்ராஜ்யத்திற்கும் சொந்தக்காரன் அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனை இன்னைக்கு ஒரு படிப்பினை சின்னமாக இறைவனாக்கிவிட்டார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இஸ்லாம் ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறது. சுமையாவை பற்றி சொல்லுகிறது, அம்மார் அவர்களை பற்றி சொல்லுகிறது, யாசிரை பற்றி சொல்லுகிறது, அப்துல்லாவை பற்றி சொல்லுகிறது. இவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறது. இவர்கள்தான் உண்மையான குர்ஆனுடைய உரையை பேணியவர்கள் என்று சொல்லுகிறது. அரபுலகத்திலே பாலைவனத்திலே ஒரு பகுதியிலே ஒரு மூலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுமையாவை பற்றி இன்றைக்கு வரலாறு இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த குடும்பங்கள் எப்படி வாழ்ந்தது, அந்த அம்மாருடைய யாசு எப்படி வாழ்ந்தார்கள், அந்த சுமையா எப்படி வாழ்ந்தார்கள், அந்த அப்துல்லா எப்படி வாழ்ந்தார்கள், அது போன்று ஏன் நம்முடைய குடும்பங்களை வார்த்தெடுக்க முடியாது? அம்மாறு பேர் வாழ முடியாதா? அது சாத்தியம் இல்லையாது. நம்முடைய குழந்தைகளே ஹாலிதாக வரக்கூடாதா? நம்முடைய குழந்தை அமர்வுட ஆசாக வரக்கூடாதா? நம்முடைய குழந்தை மாலியாக வரக்கூடாதா? நம்முடைய குழந்தை உமருடைய சத்தாபாக வரக்கூடாதா? அப்துல்லா இன் உமராக வரக்கூடாதா? அப்துல்லா இன் சுபைராக வரக்கூடாதா? அப்துல்லா இன் மசூதாக வரக்கூடாதா? ஏன் வர முடியாது? நம்முடைய குழந்தைகள் ஏன் வர முடியாது? நம்முடைய மகளை ஆயிஷா மாதிரி வளர்க்க முடியாதா? நம்முடைய மகளை உம்மு சுலைமா மாதிரி வளர்க்க முடியாதா? உம்மு சுலைமாக வர முடியாதா? ஏன் வளர்க்க முடியாது? இவர்கள் எல்லாம் மானத்திலிருந்து வந்தவர்களா? மானத்திலிருந்து குறித்தவர்களா? முடியும் சகோதரர்களே. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய உறவுகளை நான் பேணுவதில்லை. ஒரு மகனை எப்படி கண்டிக்கிறோமோ கண்டிக்கிற நேரத்தில் அரவணைக்கிறோம், அரவணைக்கிற நேரத்தில் நாம கண்டிக்கிறோம். மகன் உறவுங்கிற அந்த உறவு முறைகளை நம்முடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறோம். மகனை வளர்க்கிறோம், அவனை ஊக்கப்படுத்துகிறோம், தவறான காரியத்துக்கு நாம் துணை போகிறோம். அந்த நேரத்தில் இஸ்லாம் சொல்கிறது, என்றைக்கு உங்களுடைய மகன் தவறை செய்வானோ அப்பொழுது நீங்கள் தண்டிக்கவில்லை என்று சொன்னால், அவனை நீங்கள் தண்டிக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தினுடைய பங்கும் இந்த பெற்றோர்களுக்கு வந்து சேரும் என்பது உறுதியாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடைய வரலாறை பாருங்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன் தகப்பனாருக்கு ஏகத்துவ பிரச்சாரம் பண்றாங்க. எனக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்திருக்கிறது, அந்த வழிகாட்டுதலை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை பின்பற்றி நடங்கள். அதை நீங்கள் பின்பற்றி நடந்தால் நீங்கள் வழிகட்டில் போகமாட்டீங்க அப்படி தன்னுடைய தகப்பனாருக்கு எடுத்து சொல்றாங்க. தகப்பன் என்ன சொல்றார், ஆசர் சொல்கிறார், இப்ராஹிமே இவையெல்லாம் என்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே, இந்த இஸ்லாத்தை பற்றி ஏகத்துவத்தை பற்றி எல்லாம் என்னிடத்தில் பேசாதே, வீணான வம்பு நீ என்னிடத்தில் இழுக்காதே, உன்னை அடித்து கல்லா உன்னை அடித்து கொன்று விடுவேன், வீட்டை விட்டு நான் விரட்டி விடுவேன் என்றெல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். தௌஹீத சொல்றாங்க, எவ்வளவு அழகாக சொல்றாங்க, ஒன்றும் பார்க்க முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்று நீங்கள் வணக்கம் செய்யக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களா? ஆசிரியர் அப்படியெல்லாம் வேண்டாம், என்னிடத்தில் வழிகாட்டுதல் இருக்கிறது, என்னிடத்தில் நேர்வழி இருக்கிறது, என்னிடத்தில் சத்திய மார்க்கம் இருக்கிறது, எனவே அந்த மார்க்கம் சொல்லுகின்ற அந்த ஓரிட கொள்கையை அந்த அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே மகன் அந்த தகப்பன் மகனை பார்த்து எச்சரிக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இப்ராஹிம் சொல்லுகிறார்கள், தகப்பனை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னை பெற்றெடுத்து தகப்பனாக நீங்கள் இருக்கலாம், இப்பொழுதிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்கள் வணங்குகின்ற வழிபாடு செய்கின்ற அந்த தெய்வங்களை விட்டும் உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இப்படி தகப்பன் என்று அன்பு பாராட்டவில்லை, அவர்கள் செய்கின்ற செயலுக்கே துணை போகவில்லை. தகப்பன் வழிகேட்டில் அவன் முற்படும் பொழுது செய்யும் பொழுது அங்கே மகனார் எச்சரிக்கிறார், தகப்பனே நீ வழிகேட்டில் இருக்கிறார் என்று எச்சரித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நாளை மறுமையிலே இப்படி ஒரு சந்திப்பு நிகழும், தகப்பனும் மகனும் சந்திப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஆசர் அவர்களும் சந்திக்கும் பொழுது அந்த ஆசர் சொல்வார்கள், மகனே நீ உலகத்திலே சொன்னியே, ஏகத்துவத்தை சொன்னியே, சிற்பம் நரகத்தை பற்றி நீ எனக்கு எச்சரித்தாயே, அப்படி நான் எடுத்துக்கொள்ளவில்லையே, அதை நான் பின்பற்றவில்லையே என்று சொல்லும் பொழுது அங்கே தகப்பனை நினைத்து அவர்கள் ரத்தத்தில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மகன் இறைவா என்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்த மாட்டாய், என்னுடைய குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்த மாட்டாய் என்று எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறாயே என்று சொல்லும் பொழுது தன் மக தகப்பனை நினைத்து வறுப்பு அவர்கள் வருத்தப்படும் பொழுது ரப்புல் ஆலமீன் ஒரு நபியுடைய தகப்பனை எப்படி மாற்றுகிறான் பாருங்க. ஒரு இறைத்தூருடைய மகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் நபியை அல்லாஹ் கலீலாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அபூபக்கரை நான் கலீலாக எடுத்திருப்பேன், நான் இப்ராஹிமைத்தான் அல்லாஹ் எடுத்துக்கொண்டதன் காரணமாக நானும் கலீலாக எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த இறை மோசராக இருக்கக்கூடிய இறைவனோடு நண்பன் என்ற இறை நண்பன் என்ற பட்டத்தை பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகள் அந்த தகப்பனை நினைத்து அவர்கள் வருத்தப்படும் பொழுது தகப்பனுடைய நிலை மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு முள்ளம் பன்றியைப் போல அங்கே ஒரு அருவறுப்பான தோற்றமளிக்கக்கூடிய ஒரு மிருகத்தைப் போல ஒரு நபியினுடைய தகப்பனால் மாற்றப்பட்டு முகங்குப்புறை இழுக்கப்பட்டு தரவரையில் நின்று இழுக்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அருமையான மக்களே, எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை பாருங்கள், ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் நடந்த இந்த உலகத்தில் நடந்த பிரச்சாரம் என்ன, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அதே போல மறுமையிலும் அல்லாஹ் ஒரு நபியினுடைய தகப்பன் என்று பார்க்க மாட்டான், ஒரு நபியினுடைய மகன் என்று பார்க்க மாட்டான். யார் குர்ஆன் சொல்லக்கூடிய உறவுகள் இதுதான், எவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய நட்பை அந்த உறவை மேல் என்று நினைத்தால் உயர்வானதாக இவர்கள் கருதினால் நிச்சயமாக மகளை அவர்கள் கண்டிப்பார்கள், மனைவியை கண்டிப்பார்கள். அதே போல கணவன் வெளிகட்டில் போகும்பொழுது மனைவியாக இருக்கிற ஒரு கணவனை கண்டிப்பால், அங்கே கணவன் என்கிற ஒரு அந்தஸ்தங்க தடையாக இருக்காது, அங்கே மனைவிங்கிற பரிவு அங்கே தடையாக இருக்காது, அங்கே அல்லாவுக்கும் அந்த கணவன் மனைவிக்கும் இருக்கக்கூடிய நட்புதான் அங்கே உயர்வாக கருதப்படும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு ஊட்டுகின்ற ஒரு கவல உணவு சதக்கா என்று சொன்னார்கள், அதை நீங்கள் சதக்காவாக நீங்கள் நினைத்து ஊட்ட வேண்டும், அதனுடைய பிரதிபலனை மறுமையில் நீங்கள் ஒரு நன்மை எதிர்பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஒரு கவல உணவு ஊட்டும் பொழுது இதனால் மறுமையினுடைய நற்பலனை எதிர்பார்த்து ஊட்ட வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அருமையான மக்களே, இந்த கணவன் மனைவிடைய நட்பை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்றான். சுபஹானல்லாஹ், நீங்க மனைவி மேல பாசம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, மனைவி உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், காதல்னு சொல்லல, அது லவ்னு சொல்லல, அது அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சின்னு சொல்றான். இந்த வானம் ஒரு அத்தாட்சி, இந்த பூமி ஒரு அத்தாட்சி, சூரியன் அத்தாட்சி, சந்திரன் அத்தாட்சி, நட்சத்திரங்கள் அத்தாட்சி, சஃபா மர்வா ஒரு அத்தாட்சின்னு சொல்றான். இவ்வளவு அத்தாட்சிகளை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆயாத்தி ஹலத்தலக்கு அல்துசிக்மாஜா, நான் அவருடைய அத்தாட்சியிலிருந்து நான் சொல்றேன், உங்களில் ஜோடியாக படைத்திருக்கிறேனே, உங்களிலிருந்து மனைவியை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்றான். சுபஹானல்லாஹ். அல்ல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் மனைவியை நேசிக்கும் பொழுது என்ன நீங்கள் பாராட்டுங்கள் புகழுங்கள் என்று சொன்னார்கள். மனைவி கணவனை நேசிக்கின்ற பொழுது மனைவி கணவனை வந்து அன்பு போராட்டுகிறாள், கணவன் மனைவியை அன்பு போராட்டுகிறாள் என்று சொன்னால் என்னை புகழுங்கள் புகழுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு மத்திலே ஒரு நான் ஒரு பிணைப்பை ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன், ஒரு அருள் கூட நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய நட்பையும் அவர்கள் இருவரும் பாராட்டுகின்ற பாசத்தை அல்லாஹ்வுடைய ஆதாரம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே. ஏன் தஸ்குனு அலைஹா, நீங்கள் அவர்களிடத்தில் நிம்மதி பெறுவீர்கள். வீடு அழகான ஒரு டெண்டில் உட்கார்ந்திருக்கிறோம், ஒரு ஏசி ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது, அழகான ஒரு குளிர்ந்த காற்று வீசப்பட்டிருக்கிறது, மன நிம்மதியான ஒரு நிலையில நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கணவன் மனைவியுடைய அந்த மனைவி ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அலைகா, அவர்கள் மீது நீங்கள் அமைதி பெறுகிறீர்கள், அவர்கள் மீது அவர்களில் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அமைதிதான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி என்று சொல்லுகிறான். இவ்வளவு புற அற்புதமான ஒரு படைப்பை, அழகான சிறப்பான ஒரு படைப்பை எப்படி நாம் மேற்கொள்கிறோம் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். கணவன் மனைவியுடைய உறவுகளை எப்படி வைத்திருக்கிறோம், எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜாவும் போல் நீங்கள் வாழ முடியாதா, வாழ்வதற்க சாத்தியம் இல்லையா, முடியாத விஷயமா, அவர்களுக்கு தான் சாத்தியமா, இது கதீஜாவை போல் உங்களுடைய மனைவிகளை உருவாக்க முடியாதா, அல்லாஹ்வுடைய தூதரை போல் நீங்கள் உருவாக முடியாதா, எப்படி முடியாது. ஹிரா குகையிலே இருட்டறையிலே மிக 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 மிகப்பெரிய அதிகமான இருட்டு, ஏற்கனவே இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள ஒரு பள்ளத்திலே, ஒரு மலையிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்திலே, ஒரு ஓட்டையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு தியானித்துக் கொண்டு வணங்கிக் கொண்டு இருந்தார்கள். எந்த வெளிச்சமும் கிடையாது, எந்த விளக்கும் கிடையாது, எந்த லைட்டும் கிடையாது, எந்த எதுவுமே கிடையாது, வெளிச்சமே பார்க்காத அந்த குகையிலே திடீரென ஒரு வெளிச்சம் அடிக்கிறது, திடீரென ஒரு மின்னலை போல ஒரு வெளிச்சம் தருகின்ற ஒரு ஒளியை பார்க்கிறார்கள். அங்கே ஒருவர் திடீரென்று வருகிறார், பகலிலே வந்தாலும் கூட தடுத்தப்பட மாட்டார்கள், இருளிலே வருகிறார்கள், ஒரு மனிதனை பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு திகைக்கிறார்கள். இருட்டில் உட்கார்ந்து கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த ஓட்டைக்குள்ளே, அந்த குகைக்குள்ளே, அந்த பள்ளத்தில் ஒரு திடீரென தோன்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்று திடீரென காட்சியளித்து அங்கே சொல்கிறார்கள், இக்ரா, ஓதிப்பாங்கிறான், இக்ரா ஓது அப்படின்னு சொல்லும் போது மா அனபிகாரி, மா அனபிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வந்தவர் யார் என்று தெரியாது, வந்தவர் யார் என்று தெரியாது, அடையாளம் தெரியாத ஒரு நபர் வருகிறார், திடீரென ஓதுங்கிறார், இவர் ஓத தெரியலன்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு, கட்டி பிடிக்கிறார், கட்டி பிடிக்கின்ற அந்த அழுத்தம், அந்த தாக்கம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், எனது இடது விழா எலும்பு, வலது விழா இடும்போடு நெருங்கி முறிந்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். முறிகின்ற அளவுக்கு அணைக்கிறார்கள், கட்டி பிடித்து ஓடு என்று மீண்டும் சொல்லுகிறார்கள், ஓடு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். மூன்று முறை இப்படியாக ஓதி ஓத தெரியாது சொல்லிவிட்டு நான்காவது முறையாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக கலக்கல் இன்சான மின் அலக்க இக்ரா ரப்பிக்கல் அக்ரமல்லதி அல்லம பில் கலம். சுபஹானல்லாஹ், அந்த அரபி வார்த்தை நீங்கள் படித்து பாருங்கள், அந்த இலக்கணத்தோடு நீங்கள் படித்து பாருங்கள், அந்த வார்த்தையினுடைய சரியான தஜ்வீத் உச்சரிப்போடு நீங்கள் படிக்கின்ற பொழுதுதான் அவருடைய ரசனை உங்களுக்கு தெரியும், அது அவருடைய ருசி அவருக்கு தெரியும். அழகான ஐந்து வசனங்களை ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்து விட்டு அங்கே முடித்துவிட்டு இந்த இதுதான் முதல் வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கப்பட்டு மறைந்து விடுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வந்தவர் யாரும் தெரியாது, ஓதும் சொன்னாரு, கட்டு பிடிச்சாரு, உடம்பெல்லாம் பதற்றம் ஏற்பட்டுச்சு, உடம்பு நடுங்குது, காய்ச்சல் காய்ச்சல் வர மாதிரி ஆகிப்போச்சு, காய்ச்சல் இருந்தா இப்படி வேர்க்கும் இல்லையா, மாத்திரை சாப்பிட்டு தைலத்தை நம்ம தேய்ச்சி நம்ம போர்வை பொத்து கொடுத்தா எப்படி வேர்க்குமோ அதே நிலைதான். வேறுத்து வெறுவெறுத்து போய் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே தன்னுடைய மனைவிட்ட சத்தீஜாட்ட சொல்றாங்க, நான் மூத்தவர் எனக்கு பயமா இருக்குது, நான் மூத்த முதல்ல வந்தவனே சம்மி நோடு சம்மி நோடுங்கிறாங்க, போர்வை பொறுத்து கொண்டவனே முதல்ல வந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லல, முதல்ல வந்து சொல்லுங்க என்னென்ன போர்த்து அப்படியா கேட்கவில்லை. உடனே போர்வை தூக்கி போர்த்தினார்கள், போர்த்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிதான நிலைக்கு வந்த பிறகு, ஒரு சமமான நிலைக்கு வந்த பிறகு, யதார்த்த நிலைக்கு வந்த பிறகுதான், என்ன முஹம்மது உங்களுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹதீஜா நான் மூத்தவர்னு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஏதோ பிடித்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். இந்த பேய் பிடித்து விட்டு சொல்லுவாங்களே அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சராசரி அங்கே ஒரு பயத்தை பயந்து போய் நடுங்கி போய் அப்படியே அவர்கள் ஒரு ஏதோ ஒரு ஆபத்து வர போகிறது போல ஒரு தோரணையில் சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க, உடனே ஓடி பார்க்க போனார்கள், ஒரு ஆள்கிட்ட போய் ஓடி பார்க்க போனாங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஒரு பதற்றமான நிலையில ஒரு அச்சத்தோடு இருந்து பயத்தோடு இருந்து நான் மறுத்து விடுவேனோ என்ற நிலை வந்த பிறகு கூட எந்த ஆளும் சட்ட போய் ஓடி பார்க்க போனார்களா, ஏதாவது தண்ணீர் அடித்து முகத்தில் அடித்தார்களா, இது மாதிரி ஒரு பயம் யாருக்காவது வந்த முடியுமா, இது சாத்தியப்படுமா, இது அவ்வளவு பெரிய பயம் நிறைந்த நிலையிலும் கூட ஹதீஜா கேட்டுட்டு ஒப்பாரி வச்சாங்களா, ஐயோ புருஷனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, இப்படி மூத்தா போறான்னு சொல்றாரு, நாம நம்ம மனைவிட்ட சொன்னோம்னா அவ்வளவுதான், நம்ம மனைவிட்ட போய் நான் மூத்தா போறேன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா சே அப்படிலாம் சொல்லாதீங்க, என்ன நீங்க மூத்தா போறேன்னு சொல்றீங்க, ஆனா கிடப்பீங்க, இனிமே 150 வருஷத்துக்கு நம்ம எழுதி வாங்கிட்டு வந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. அன்பு அது ஒரு பாசம், அது மரணத்தை மறுக்கின்ற நிலைப்பாடல்ல, தன் கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் மரணத்தை கூட பேச அவர்கள் மறுக்கிறார்கள், தடையாக இருக்கிறார்கள். ஆக நம்ம புருஷன் இப்படி சாகுறது, மௌத்துக்கு அப்பாற்பட்ட மனுஷன் மாதிரி பேசுவாங்க, அது மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே ஊரை கூட்டவில்லை, வீட்டில் ஒப்பாரி வைக்கவில்லை, உடனே அவங்க என்ன சொன்னாங்க, கல்லா சொன்னார்கள், அவர் சொன்ன வார்த்தை கல்லா என்ற வார்த்தையை சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அபிஷீர் வல்லா, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்கிறேன், கல்லா முஹம்மதே நீங்கள் சொல்வதை போல ஒரு காலம் அப்படி கிடையாது, நீங்க பயப்படுற மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் அச்சம் கொள்வதை போல இல்லை, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அதுவும் அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாராட்டுகிறார்கள், நீங்கள் இல்லாதவர்களுடைய சுமைகள் எல்லாம் சுமக்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீர்கள், உறவினர்களை பந்துகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், கடன்பட்டவர்களை நீங்கள் கடனை நிறைவேற்றுகிறீர்கள், பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், இப்படி இல்லாதவர்களுக்காகவே உழைக்கின்ற நீங்கள் கஷ்டப்பட்டவனுடைய சுமைகளை சுமந்து கொண்டே சுமப்பதே வாழ்க்கை என்று வாழ்கின்ற உங்களை ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஹதீஜா அவர்கள் சொன்னார்கள், அநேகமாக அவர் நாமுசாகத்தான் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கே தன்னுடைய சச்சாரிடம் அழைத்து செல்கிறார்கள். அந்த வரக்கா இவனுடைய நௌஃபலிடம் அழைத்து செல்கிறார்கள். அங்கே வரக்காவும் அதை பற்றிய நீண்ட வரலாறு நீங்க முதல் பாகத்தில் புகாரிலே வஹியினுடைய ஆரம்பம் இருக்கும், பதவுல் வஹி, அதை நீங்க படித்து பாருங்க. வஹினா என்ன நினைச்சுக்கிட்டீங்க, இந்த சாமியார்கள் ஆட்டம் விடுவாங்க, இப்படியே ஆடுவான், ஆடும்போது என்னமோ சொல்லுவான், சொல்லும் போது அவன் என்னமோ ஆவில சொல்றான், இது ஒரு விதமான அந்த சாமியார்களுடைய வாக்கு மூலத்தை கேட்க வருவாங்க. இந்த ஆடும்போது சொல்லக்கூடிய வாக்கை கேட்கறது ஆயிரம் பேர் கேட்பாங்க, ஆனால் அது ஒரு மாற்றார்கள் நம்புகின்ற ஒரு நம்பிக்கை. அவங்க பகையில சொல்ல போனா அது ஒரு வகி மாதிரி நினைக்கிறாங்க. சைத்தானுடைய சில வார்த்தைகளை அவங்க பெரிய வகி மாதிரி நினைக்கிறாங்க. ரப்பல் ஆலமீன் இந்த வகையை நீங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற வகையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான ஒரு வகையை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த வகையினுடைய ஆரம்பத்தை படித்து பார்த்தால் போதும், எப்படியெல்லாம் வகி வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய உடல் மாற்றங்கள் எப்படி ஏற்படும், அவருடைய நிலைக்குறைவுகள் எப்படி ஏற்படும், அந்த நேரத்தில் எப்படி டென்ஷனா இருப்பாங்க, எப்படி அவர்கள் பதற்றத்தோடு இருப்பார்கள் என்ற அந்த இந்த மாற்றங்கள் எல்லாம் அந்த முதல் பாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நபிகள்லாம் சல்லல்லாஹும் அவர்கள் ஹதீஜாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு கணவன் மனைவியாக இருந்து ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு சிரமம் வந்த சமயத்தில், ஒரு பதற்றம் ஏற்பட்ட கணவன் வந்து ஒரு நிலை குலைந்து போன அந்த நேரத்தில் எப்படி சமாளித்தார்கள், எப்படி அவர்கள் சாதித்தார்கள்? எனவே சகோதரர்களே, இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, இதைத்தான் ஹுன்ன லிபாசிலக்கும் வந்து லிபாசில ஹுன்ன, இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், நீங்கள் இவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். கணவன் மனைவி ஆடையா என்ன சொல்வதற்கு ஈஸியாகத்தான் இருக்கும். உன்ன லிபாசுக்கும் வாழ்த்து லிபாசுன்ன, கணவன் மனைவியுடைய உறவுகளை அல்லாஹ் ரப்பனை ஆடை என்று சொல்கிறான், ஆடை என்று சித்தரிக்கிறான், ஆடை என்று வர்ணிக்கிறான், லிபாஸ் என்று சொல்கிறான். லிபாஸ் சொல்லுவோம்ல அரபில், லிபாஸ் அதே வார்த்தை சொல்றான், நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்றான். ஆடை என்றால் என்ன என்பது நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சகோதரர்களே. ரப்பல் ஆலமீன் ஒரு தடவை ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஜாவை பற்றி அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஹதீஜா பேச்சான், என்ன நடக்கும், என்ன நடக்கும், உடனே சராசரி ஹதீஜா எப்படி நம்முடைய சமுதாய பெண்கள் நடந்து கொள்வார்களோ அதே நிலைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்டது. ஹதீஜா என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஆயிஷா என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்ன ஓயாம ஹதீஜாவை பற்றி என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, அழகான ஒரு மனைவியே, இளம் மனைவிகளை, இளம் பெண்களை நீங்கள் மனமுடித்திருக்கிறீர்கள், தன்னை பற்றி சொல்றாங்க ஆயிஷா, இளம்பெண்ணாக என்ன நீங்கள் மனந்திருக்க கொண்ட பொழுது, நான் ஒரு அழகியாக இருக்கின்ற பொழுது ஒரு கிழவியை பற்றி, ஒரு வயதான பெண்ணை பற்றி, ஒரு மூத்த மனையை பற்றி அவ்வாறு சொல்லும் பொழுது 8-9 மனைவிமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஜா மட்டும் மூத்து, பாக்கி மனைவிமார்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, மதீனாவுடைய வாழ்க்கையே நடக்குது. இப்படி இருக்கும் பொழுது அந்த ஆயிஷா சொல்கிறார்கள், நான் இப்போ அப்பொழுது நான் இப்ப இவ்வாறு கூறினேன், அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, கடிந்து பேசும்பொழுது சொன்னார்கள், அப்படிதான், அது உண்மைதான், ஹதீஜா மாதிரியா நீங்க வர முடியாது, நீங்கள் யாருமே வர முடியாது, ஹதீஜா ஹதீஜா தான், அந்த மாதிரியான ஒரு மனைவியை நாம் பார்க்க முடியாது என்று ஆயிஷாவிடம் கூறினார்கள். ஹதீஜா ஹதீஜா தான் என்று சொன்னார்கள். சொல்லும்போது சொன்னார்கள், இந்த மக்கள் எல்லாம், இந்த அரபுலக மக்கள் என்னையெல்லாம் கைவிட்ட பொழுது, கை கழுவிய பொழுது, அனாதையாக நான் ஆக்கப்பட்ட பொழுது எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள், என்னை ஆதரித்தார்கள், என்னை மறுத்த பொழுது என்னை ஆதரித்தார்கள், இந்த சமூகம் எல்லாம் என்னை பொய்ப்பித்த போது, என்னை பொய்யர்கள் என்று பறைசாற்றும் பொழுது என்னை அவர்கள் உண்மைப்படுத்தினால் ஹதீஜா, அந்த ஹதீஜா நான் மறக்க முடியாது. நான் கத்திஜாவை மறக்க மாட்டேன். நான் கத்திஜா மாறலாம் நீ கிடையாதமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எந்த அளவுக்கு சகோதரர்களே அந்த உறவுகள் பேணப்பட்டது, கணவன் மனைவியுடைய உறவுகள் பேணப்பட்டது. இன்றைக்கு நாம எப்படி பேணிக் கொண்டிருக்கிறோம், நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். இந்த உறவுகளை ஒப்பிட்டு பாருங்கள். நூஹுடைய நபியுடைய மகனுடைய உறவையும் அந்த மக இப்ராஹிம் அந்த தந்தையினுடைய உறவையும் நம்முடைய மகனுடைய உறவையும் நாம் தந்தையினுடைய உறவை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள். வயசான தந்தை அப்படியே கிடப்பாரு, அப்படியே இருமிட்டு கிடப்பாரு, அப்படியே கக்கிட்டு கிடப்பாரு, சாப்பிட முடியாம கிடப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த மனுஷன் பேசவே மாட்டான். தான் தகப்ப முடியாம இருப்பான். 80 வயசு 90 வயசுல தனியே அறையை கொடுத்து விடுவார்கள். தனியே பெட்டு, தனியே டம்ளர், தனியே பாத்திரம், தனியே தட்டு. தன்னுடைய தகப்பனுடைய உடம்பு தேய்த்து கழுவதற்கு கூட இந்த ஆண்கள் கூச்சப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள், அசிங்கப்படுகிறார்கள். தன்னுடைய தந்தையினுடைய தந்தையை குளிப்பாட்டுவதற்கு முடியாமல் போன அந்த பருவத்திலே வயதான காலத்திலே அங்கே அவர்கள் அந்நியப்படுத்தப்படுகிறார்கள். ஆனா மகனிருந்தும் அனாதையாக்கப்படுகிறார்கள். ஆனா சுபஹான் அல்லாஹ், நபிமார்கள் அப்படி இல்லை. அந்த மகன்கள் நபிமார்கள் தங்களுடைய தகப்பனை எப்படி நடந்து கொண்டார்கள்? முடியாத காலத்தில் ஒரு விருந்தாளி வந்தா தகப்ப முடியாத பட்சத்தில் எப்படியோ ஒரு நிலையில பார்த்துட்டு யாருப்பா வந்து போனது யாருப்பான்னு கேட்டா இந்த மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இல்லான்னு கிடைக்க மாட்டியா, சொன்னா உனக்கு வழங்க போறா, உனக்கு புரிய போறா, எல்லாரும் கிடவாப்பா சாப்பிட்டு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கும் அறுவலகத்தில் அதை பார்க்கிறோம். தன்னுடைய தந்தையை குளிப்பாட்டுவதற்காக கூட ஒரு ஆணிலை வைத்திருக்கிறார்கள். தான் மகன் தந்தை வந்து அவன் நடக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அவன் முடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுடைய இடுப்புகள் வேலை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு இந்த ஒரு வேலை ஆட்களை நியமிக்கப்பட்டு அவன் குளிப்பாட்டி சீராட்டி அவன் புத்தாடைகள் அணிவிக்கப்பட்டு சும்மா வண்டியில உட்கார வச்சு பொம்மை மாதிரி வீட்டில் நீ சுத்திட்டு வர்றதாண்டா அவனுடைய வேலை என்பதற்காக என்ற வேலைக்காக ஒரு ஆளை கூட வைத்திருக்கிறார் தகப்பனை கவனிப்பதற்காக. அருமையான மக்களே, ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களுடைய அந்த உறவுகளை பேணாமல் இருக்கிறோம். பெற்றோர்கள் தன் மகனுக்கு எந்த உறவை வைத்திருக்க வேண்டும் அதை பேணாமல் இருக்கிறார்கள். அன்றைக்கு நூஹ் நபியுடைய நரபல்லாஹ் மசல் லில்லதீன அல்லாஹ் சொல்கிறான், இறை நிராகரிப்பாளர்களுக்கெல்லாம் இரண்டு புண்டாட்டியை சொல்றான். இந்த உலகத்தில் இரண்டு மனைமார்கள், இரண்டு நபிமார்களுடைய மனைமார்களை சொல்றான். நபிமார்களுக்கு வாக்கப்பட்ட இரண்டு பொஞ்சாதிகளை சொல்கிறார். அவங்க குஃப்ரத்துக்கெல்லாம் அவங்க தான் முன்மாதிரி. உதாரணம் சொல்றான், சாலிகைனி, எங்களுடைய நம்முடைய சாலிகான இரண்டு அடியார்களுக்கு வாக்கப்பட்டார்கள். அவர்கள் வாக்கப்பட்டு நூஹ் நபிக்கு வாக்கப்பட்ட மனைவி, லூத் நபிக்கு வாக்கப்பட்ட மனைவி, எப்படி இருந்த நல்லடியாக வாக்கப்பட்ட மனைவி அல்ல சொல்றா, நரகத்துக்கு போகக்கூடியவர் அவர்கள் துரோகம் இழைத்தார்கள், அவர்கள் துரோகம் இழைத்தார்கள், அவர்களால் இவர்களுக்கு எந்த புண்ணியம் இல்லை. அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் நரகத்தில் நரகவாதிகளோடு சென்று நரகத்தில் நுழைங்கள் என்று சொல்லப்பட்டது என்றெல்லாம் இறைவன் சொல்லிக் காட்டுகிறான். இரண்டு நபிமார்களுடைய மனைவிகளை அல்லாஹ் நரகவாதி என்று சொல்லுகிறான். நபிக்கு அவர் வாழ்க்கப்பட்டதற்காக, நபி திருமணம் செய்ததற்காக அல்லாஹ் அங்கே நபியுடைய மனைவி என்று பார்க்கவில்லை. ஃபிரௌனுக்கு வாழ்க்கப்பட்டதற்காக ஆசியாவே அங்கே மனைவி என்ற ஸ்தானத்தை பார்க்கவில்லை. அந்த ஃபிரௌனுடைய கணவனாக இருந்தால் தூக்கி எறிந்துவிட்டு அங்கே இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும், அங்கே குஃப்ரியத்திற்கு அங்கே சங்குவத வேண்டும், அங்கே அந்த கருத்தை நெருக்க வேண்டும், குஃப்ரியத்தை அங்கே அந்த அனாச்சாரத்தை அங்கே ஏகத்துவத்துக்கு எதிரான கொள்கையை முடக்க வேண்டும் என்பதற்காக ஃபிரௌனை எதிர்த்து குரல் கொடுத்த ஆசியாவை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் மூமின்களுக்கெல்லாம் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய உறவுகள். குர்ஆன் இவ்வளவு அற்புதமான உறவு சொல்றது. கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் அது தௌஹீதுடைய உறவாக இருக்க வேண்டும், அது குர்ஆனுடைய உறவாக இருக்க வேண்டும், அங்கே சுன்னாவுடைய நிழலாட வேண்டும் என்பதாக குர்ஆன் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. அருமையான மக்களே, ஒரு கட்டத்தை அபூஜஹில் ஒப்படைக்கிறான். மக்காவாசிகள் எல்லாத்தையும் குறைசு குஃபார்கள் அழைத்து வைத்து ஒரு குரல் கொடுக்கிறான். இந்த முகமதை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? இங்கு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு வீரன் இல்லையா இந்த அரபு மன்னகத்தை என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், ஒரு அரபுடைய மகன் ஒருவன் எழுந்து சொன்னார், நான் இருக்கிறேன், இன்ன லகு அனலகு என்று சொன்னார், நான் இருக்கிறேன், ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு மகன், இந்த அரபுலகத்தில் பிறந்த ஒரு வீரன் மாவீரன் நான் இருக்கிறேன் என்று உமர் அலியல்லாஹு அன்ஹு எழுந்திருத்து சொன்னார்கள். அபூஜஹலை பார்த்து சொன்னார்கள், அபூஜஹல் சொன்னான், உமரே, இந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தை எல்லாம் அவர் பழிக்கிறார், நம்முடைய மூதாதர்களை இழுத்து பேசுகிறார், காலம் காலமாக தொண்டு தொட்டு சங்கிலித்துடையாக வணங்கி வருகின்ற நம்முடைய தெய்வங்களை எல்லாம் அவர் புறம் பேசுகிறார், அவர் தவறாக பேசுகிறார், எனவே அவரை ஒரு வழிக்கு பண்ணினால் போட்டு தள்ளினால் நம்முடைய தெய்வ கோட்பாட்டை நம்முடைய அவனுக்கு அது ஏகத்துவம் அவனுக்கு தகுதியாது, அந்த மாதிரி சிலை வழிபாட்டை நாம் நிலைநிறுத்தலாம், இந்த மன்னகத்திற்கு உயிரோட்டலாம், அங்க செறி விட்டாலாம், நம்முடைய கொள்கையை யாராலும் ஒழிக்க முடியாது, இந்த முகமதை ஒழித்து விட்டால் போதும் என்று சொல்லும் பொழுது உடனே வாளை தூக்கி சோழலை போட்டுக்கொண்டு அங்கே முகமதை நோக்கி அவர்கள் புறப்பட்டு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் வழியிலே ஒரு சஹாபி சந்திக்கிறார், அபு நுஐம் என்ற ஒரு தோழர் சந்திக்கிறார், சந்தித்து உமரை பார்த்து கேட்கிறார்கள், உமரே, எங்கே செய்கிறீர், வேகமா போறாரு, வாளை தொங்கப்பட்டு போகிறார் உமர், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போது போக்க என்று அபூனையும் வழங்கி கொண்டு அந்த உமரை பார்த்து, உமரே என்ன வேகமா போறீங்களே கேட்கும் பொழுது உமர் சொன்னார்கள், அந்த உமரோட ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள், இல்ல அபூனே, முஹம்மதே, இந்த பூமியிலிருந்து ஒழித்து கட்ட நான் புறப்பட்டு செல்கிறேன், நான் முஹம்மதை தேடி செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது, என்ன அபூனே, முகம்மதுக்கு முன்னால் உன்னுடைய சகோதரி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், உன்னுடைய மச்சான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், உன்னுடைய சகோதரி ஃபாத்திமா இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்ற செய்தியை உமர் அவர்கள் கேட்கும் பொழுது கொதித்து போய் குந்தளித்து போய், என் குடும்பத்தில் மார்க்கமா, என் குடும்பத்தில் ஏகத்துவமா, என் குடும்பத்தில் இஸ்லாமிய சுடரா, இல்லை, அதை நான் வந்து உடைக்க வேண்டும், அதே அந்த சுடரை நான் வந்து மங்க வைக்க வேண்டும் என்று தன்னுடைய முகமது நோக்கிய பயணம் தன்னுடைய சகோதரருடைய வீட்டை தேடி உமர் அவர்கள் செல்கிறார்கள். உமர் போன உடனே கதவு தட்டப்படுகிறது. ஹப்பாப் ரலியல்லான் அவர்கள் தன்னுடைய உமருடைய மகளுக்கு குரானை ஓதி அதை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹப்பாப் அவர்கள் ஃபாத்திமாவும் ஃபாத்திமாவுடைய கணவரும் அந்த உமருடைய சகோதரியும் உமர் ரலியல்லானுடைய மச்சானும் இருவரும் சேர்ந்து வீட்டிலே உட்கார்ந்து ஹப்பாப் அவர்கள் குரானை ஓடி காண்பித்து குரானை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமருடைய சப்தத்தை கேட்ட மாத்திரமே அல்லாஹு அக்பர், ஹப்பாப் ஓடி போய் மறைந்து கொண்டார், ஒளிந்து கொண்டார். ஆஹா, உமரிடத்தில் அடி வாங்குவதற்கு நம்முடைய உடம்பு தாங்காது, செத்து சுண்ணாமா போயிருக்கு நம்ம உடம்பு ஏற்கனவே அடிபட்டு, அதனால அவரு உமருடைய வீட்டுக்குள்ள ஒரு துணிக்கு மேல திரைக்கு அப்பால ஒளிந்து கொண்டார், மறைந்து கொண்டார். உடனே உமருடைய மச்சான் தான் வீட்டு வாசல் வந்து வாசலை தட்டிய வாசலை திறந்து வாக்கியங்கள் திறந்த பொழுது உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். என்ன ஒரு குரல் கேட்டது, ஏதோ ஒரு சப்தம் கேட்டது, என்னப்பா சப்தம் கேட்டது, ஒன்றுமே இல்லையே, ஒரு சப்தம் என்ன, ஒன்றுமில்லை, ஒரு சப்தம் கேட்டது என்று ஒரே ஒரு அடி அடித்தார், தன்னுடைய மச்சானே அடித்தார், தன்னுடைய சகோதரனுடைய கணவனை அடித்தார். அடுத்த மாத்திரமே அங்க சகோதரி ஓடி வந்து அதை தடுத்தார், தடுத்த பொழுது சகோதரியை ஒரே ஒரு தள்ளுதான், சகோதரிய உமர் அவர்கள் சோழரை தொங்க போட்டிருந்த ஆயுதத்தினுடைய அந்த 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 கூர் அந்த கூரிய பாகம் உமருடைய சகோதரியுடைய முகத்தை பாதித்தது, அதே முகத்தில் இருந்து ரத்தம் வருகிறது, ஒரு பக்கம் மச்சானுக்கு ரத்தம் ஓடுது, ஒரு பக்கம் சகோதரிக்கு ரத்தம் ஓடுது. இதெல்லாம் ஹப்பாப் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், மறைஞ்சு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த அல்லா அலங்கோலத்தை பார்த்துக் கொண்டிருந்த மூவரும் உடனே சகோதரி அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள், ஹத்தாப், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஹத்தாபுடைய மகனே, நீ என்ன செய்ய போறே செய்து கொள், ஆனா இஸ்லாம் து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் முஸ்லீமாகிவிட்டேன், ஹத்தாபுடைய மகனே, நீ என்ன செய்ய போறே செய்து பார், செய்துதால் என்று சொல்லும் பொழுது அங்கே அவருடைய மனம் அப்படியே உருகுகிறது. அந்த காட்சியை பார்த்து அங்கே வீட்டிலே அரபிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அங்கே திறக்கப்பட்டு இருக்கிறது. உடனே அந்த இது என்ன என்று கேட்கிறார், இந்த அரபி வாசகம் என்று கேட்கிறார். அப்போ தன்னுடைய சகோதரி சொல்லுகிறார்கள், இதுதான் குர்ஆன், அதை ஏடு நான் படிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுதுதான் சொன்னார்கள், உமருடைய சகோதரி சொன்னார்கள், இன்னக நஜிசின், நீர் இப்பொழுது நஜிசாக இருக்கிறீர், நீர் பிடித்து விட்டு சுத்தமாகிவா, இந்த குர்ஆனை படிக்கலாம் என்று சொல்லும் பொழுது சுபஹானல்லாஹ் அங்கு குளித்து விட்டு வருகிறார்கள். அதற்கப்புறம் நீண்ட வரலாறு ரசூலுல்லாஹியை சந்திக்கிறார்கள், அங்கே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம பார்க்கலாம் சஹாபாக்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் தெரியும், இப்படியாக ஒரு சகோதரியாக இருந்தவர், ஒரு உமருக்கு இருந்தவர், ஒரு மாவீரனாக இருந்த உமருக்கு ஒரு பிறந்த கூட இருந்த சகோதரி, அவருடைய வீரத்தை பார்க்கவில்லை, அவருடைய முரட்டுத்தனத்தை பார்க்கவில்லை, அவருடைய வேகத்தை பார்க்கவில்லை, நம்மை தாக்கி விடுவார் என்ற நிலையெல்லாம் தாண்டி தாக்கினாலும் பரவாயில்லை, ரத்தம் சிந்திய நிலையிலே சொல்கிறார்கள், எவ்வளவு ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனே ஃபஸ்னாவிமா குந்த, நீ என்னவானான் செய்தவர் என்று உமரை பார்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உமர் அப்படியே இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அப்துல்லாஹின் மசூத் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது எங்களுக்கு மிகப்பெரிய அருள்குடை என்று சொன்னார்கள், ரஹமத்து என்று சொன்னார்கள், அவர்கள் கலீஃபாவாக வந்தது அதுவல்ல எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹி மசூத். அப்துல்லாஹி மசூத் கேட்டார்கள், அப்துல்லாஹி மசூதே, நான் கலிமா சொன்னதை இந்த அரபு உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் காதில் அவருடைய காதிலை ஒழிக்க வேண்டும், யாரிடம் சொன்னால் இந்த அரபு உலகத்து முழுவதும் இந்த செய்தி பரவும் என்று சொல்லும் பொழுது ஒரு தோழரை ஒரு குரேஷி குஃபாரை அடையாளம் விட்டு இவர்கிட்ட சொன்ன போற இவர் மிகப்பெரிய ஒரு பஜார் மாதிரி ஒரு இவரு வீட்டுக்கு சென்று முகமது யாராவது தாக்க முயற்சித்தால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உமரோடு ரசூலுல்லாஹோடு உமர் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இதுக்கு மேல ரசூலுல்லாஹை யாராவது தாக்க முயற்சித்தால் ரசூலுல்லாஹோடு உமர் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளில் இதை சேர்த்து சொல்லு என்று சொன்னார்கள். உமரே நீ மதம் மாறிவிட்டாயா? ஆம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற செய்தியை சொன்ன உடனே உடனே அவன் ஊரெல்லாம் கூட்டிட்டான், யாகல மக்கா யாகல மக்கா, மக்கா வாசிர்களே, கது சப்ப உமர், உமர் மதம் மாறிட்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, கலிமா சொல்லிட்டாரு என்ற செய்தியை அங்கே அரபுலகம் அறிந்து கொள்கிறது. அருமையான மக்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதுக்கு என்ன காரணம், உமருடைய இவ்வளவு பெரிய மனமாற்றத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்திற்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சகோதரி காரணமா இல்லையா, சகோதரிக்கு வாழ்த்தப்பட்ட கணவன் காரணமா இல்லையா, இதுவல்லவா இஸ்லாம் கூறுகின்ற குடும்பம், ஏன் இந்த குடும்பத்தை போல நம்முடைய குடும்பத்தை வார்த்தெடுக்க முடியாது, ஏன் இந்த குடும்பத்தை போல இந்த குடும்பத்தை உருவாக்க முடியாது. சகோதரிகளை சமீப காலத்தில் பார்க்கிறோம், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, ஒரு குடும்பத்தில் ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, ஒரு நான் முஸ்லீம் குடும்பத்தில், அதுல ஒரு பையன் கலிமா சொல்லி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கோடி கணக்கில் சொத்து இருக்குது, சொந்த மகனுக்கு பங்கு இருக்குது, கொடுத்தாகும், அந்த மகனுடைய பங்கை அம்மா அந்த பெற்றோர்கள் நிராகரிப்பில் இருக்கும் பொழுது குஃபரியத்தில் இருக்கும் பொழுது அந்த சொத்து இருக்குமா, சொத்து கேட்கலாமா, சொத்து சேர்றதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டா, எப்பொழுது ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அங்கே நிராகரிப்பாளுடைய சொத்து அங்கே முடிந்து விடுகிறது, சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. இந்த உறவுதான் இஸ்லாம் சொல்கிறது, இதுதான் நூலுக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட உறவு, இதுதான் நபி இப்ராஹிமுக்கும் அவருடைய தகப்பனார் ஆதருக்கும் ஏற்பட்ட உறவு, இதுதான் நபி நூலுக்கும் நபி நூத்துக்கும் அவருடைய மனைவாருக்கும் ஏற்பட்ட உறவு, இதுதான் ஃபிரௌனுக்கும் அவருடைய மனைவி ஆசியாவுக்கும் ஏற்பட்ட உறவு, இதுதான் இஸ்லாமிய குடும்பம் சகோதரர்களே, இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய உறவுகள். சமீபத்தில் ஒரு பொண்ணு இங்க பெங்களூருக்கு பக்கத்தில், பெங்களூருக்கு பார்டர், தமிழ்நாடுக்கும் பெங்களூருக்கும் உள்ள பார்டர்ல அங்க ஒரு மர்க்கஸ் இருக்கு, அங்கே ஒரு பொண்ணு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய தாவா சண்டை அணுகின்ற போது, காவேரிப்பட்டினம் தாவா சண்டை அணுகின்ற போது அந்த பெண்ணு எம்எஸ்சி படிக்கிறான், எம்எஸ்சி செகண்ட் இயர் படிச்சு படிச்சுட்டு இருக்கும்போது இஸ்லாம் கிடைக்குது. அதோட இஸ்லாத்தை படிக்கணும்னு சொல்லி படிப்பை விட்டு போட்டு நேரா நம்முடைய தாவா சென்றுக்கு அந்த பெண்ணை வந்து விடுகிறது. படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி, ஒரு சிறுவயி பெண்மணி, இஸ்லாத்தினுடைய தாக்கத்தை பாருங்கள். படிப்பை விட்டுவிட்டு நான் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேகத்தோடு வேறு எந்த காரணமும் கிடையாது, சுய காரணம் கிடையாது. இந்த லவ் பண்ணி இஸ்லாத்தை ஆளலாம் கிடையாது. இது வந்து நேரடி இஸ்லாம். ஏதோ காலேஜில் இஸ்லாம் கிடைக்குது, யார் மூலமா கிடைக்குது? இப்ப அது லேட்டஸ்ட் ஆகி போச்சு. இவங்க அவங்க லவ் பண்ணுவாங்க, அவங்க இவங்க லவ் பண்ணுவாங்க. ஆலிம்ஷா நாங்கள் வந்து விரும்புகிறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்ன வழி? கலிவாச்சலி கொடுங்கள். இப்படி நடக்கு, நிறைய நடந்திருக்கு. அது வந்து இப்படியே யாரு மூலமாவது வந்து ஒரு இஸ்லாம் பாக்கியம் கிடையாது, இஸ்லாம் கிடைச்சிருது. இதன் பேரளவு இஸ்லாம் கிடைச்சிருது. ஆனால் இந்த பெண்மணி நேரடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய பயணத்தை ஹிஜ்ரத் செய்கிறாள். தாவா சென்று வந்துருச்சு. தாய தேப்பெல்லாம் தேவை பார்க்கறாங்க, ஒன்னும் துப்பு கிடைக்கல. எப்படியோ ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டான், இந்த மாதிரி உங்களுடைய மகள் பத்திரமா தான் இருக்குது, ஒன்னும் கவலைப்படாதீங்க, கால் பண்ணாத, நன்மை செய்யறானா கிடையாது, போன் பண்ணி சொல்லிட்டான். போன் பண்ணி சொன்ன உடனே பழைய திறன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு துறையில் அதிகாரியா இருக்கிறார், பெங்களூர் அதிகாரியா இருக்கிறார். அவர் மனைவி மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பெண்மணி தாவா சென்று திருநெல்வேலிக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மர்க்கஸ் ஒண்ணு, எந்த அமைப்பும் சாராம ஒரு மர்க்கஸ்ல தொழுதுட்டு இருக்கிறோம். அந்த மர்க்கஸ்ல வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. தாயை விட்டு பேச விட்டாச்சு. அரை மணி நேரமா, அரை மணி நேரத்தில் உன் பிள்ளையை நீ எப்படி கூட்டு போவா, உன் பிள்ளை சம்மதிச்சு நீ அழகா கூட்டு போலாம். நம்ம அந்த பிள்ளையை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ இப்படி எல்லாம் சொல்லணும், அந்த தாய் கேட்டா வரமாட்டேன்னு சொல்லுவோம், அப்படிலாம் நம்ம சொல்லவில்லை. பேச விட்டாச்சு, அரை மணி நேரம் பேசிட்டோமா, உன் பிள்ளை உன்னோட வந்து அழகா அழைச்சிட்டு போயிரு. இல்லாட்டின்னு சொன்னா சட்ட பிரச்சனை வந்துடும். நாளைக்கு பிள்ளைக்கு ஒண்ணுனா நாங்க வந்து சமுதாயத்துல பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காப்பகத்துக்கு நாங்க வந்து நிர்வாகியா இருக்கணும், அந்த காப்பகத்துக்கும் அந்த ஊருக்கும் பதில் சொல்லணும். அந்த அம்மா ஒரு அரை மணி நேரம் அழுகுது. பெரியப்பா அழுகிறாரு, அவர் தாத்தா அழுகுறாங்க, அத்தாய் அழுகுது, தகப்பி அழுகுது. என்ன சொல்லுங்க தெரியுமா, நான் வந்து நீ தாய் தாப்பன் இல்லாமல்லாம் இல்ல, நான் நூறு நாள் படித்த பிறகு நான் வருகிறேன், நான் வரமாட்டேன் சொல்லமா, நூறு நாள் படிச்சுட்டு வருவேன் நான். அவர் கெஞ்சிறாரு, வீட்டுல வந்து எல்லாத்தையும் பார்த்து சந்திச்சு உடனே வந்துருமாங்கிறாரு. அந்த வேலையெல்லாம் வேண்டாம், நான் நூறு நாளைக்கு நான் இஸ்லாத்தை படிக்கிறேன். பரதாவோட அந்த புள்ள நிக்குது, பரதாவோட நிக்குது அந்த புள்ள. ஒரு பள்ளியில உட்கார்ந்து பேசுறோம், ரெண்டு பேரும் பேசுறாங்க, அரை மணி நேரம் ஆச்சு. கடைசியை கேட்டோம், அந்த பிள்ளை சொல்லிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல நான் போக மாட்டேன், நான் வந்து முன்னாள் படிக்கிறதுல உறுதியா இருப்பேன்ருச்சு, போயிட்டு வாங்கம்மான்னு சொன்னோம். மறுபடியும் பேசப்பட்டவருடைய வீடு மாடியில இருக்கு, அப்ப நீ மேல மாடியில போய் உட்கார்ந்துருமான்னு தாய் மீண்டும் முயற்சிக்கிறாய், நான் என் மகள்கிட்ட மீண்டும் பேச விடுங்க அப்படின்னு. மீண்டும் வீட்டுல இருக்காய், மர்க்கஸ்ல இருந்து மாடி வீட்டுல போய் உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்லியாச்சு. மேல உட்கார்ந்து ரிமோட் உடஞ்சு போச்சு, கிளாஸ் பறக்குது, செம்பு பறக்குது, என்ன மேல கீழே உட்கார்ந்துருக்கு, தடாபுல சண்டை மேல பார்த்தா, சவுண்டு மேல பார்த்தா, அந்த தாய் தன் மகளை அடிக்கிறார், அடிக்கிறார்ல அடிக்கிறா, கிளாஸ்ல அடிக்கிறா, கடிச்சிடலாம், அந்த வீட்டுல என்னென்ன பொருள் கிடைக்கிற அடிக்கிறா, தடுக்க முடியல, அந்த மாநிலம் தடுக்க முடியல. அல்லாஹு அக்பர். அப்படி இருந்தும் சுபஹான் அல்லாஹ், அந்த பெண்மணி இன்றைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ் தாவா சென்றலை படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அருமையான மக்களே, இஸ்லாத்திற்கு வந்தவர்கள்லாம் இப்படியெல்லாம் ஒரு கட்டத்திலே ஒரு மனைவியை போராடி கொண்டிருக்கும் பொழுது, இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, பெர்த் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நாம் எப்படி இஸ்லாத்தை இந்த உறவுகளை பேணுகிறோம்? எனவே சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய தாவா சென்று சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐஜிசியுடைய மிகப்பெரிய உதவினால் மாஷா அல்லாஹ் என்னுடைய தாவா சென்றிலே நூறு ஆண்களும் நூற்று சொச்ச ஆண்களும் பெண்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிரந்தரமான ஒரு கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். நமக்கு சொந்த வீடு இருக்கிறது, அழகான வாடகை வீடு கூட இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு கட்டிடத்தை கட்டி இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு பில்டிங் எழுப்ப வேண்டும் என்பதாக பல வருஷ காலமும் முயற்சித்து வருகிறோம். அந்த வேலை சீரும் சிறப்பாக சீக்கிரமாக நடக்க இன்ஷால்லா. உங்களை எல்லாம் நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் துவா செய்யும் பொழுது, அந்த நோன்பு திறக்கின்ற பொழுது, இந்த பிள்ளைகளுடைய ஈமானுடைய உறுதிக்கும் இந்த சென்றோட வளர்ச்சிக்கும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.